இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1-2 வார்த்தைகளை வாசிப்போம். நாம் இந்த வார்த்தையுடைய காரியங்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே 7 நட்சத்திரங்கள் 7 ஆவிகள் என்னங்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். போன வாரம் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் 2வது வசனத்தில் சொன்ன நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. சோத்ரம். நாம் விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தணும். சோத்ரம். முதலாவது எழுத்தின்படியாக விழிச்சிருக்கணும். எதுக்கு? சாவு வருது, வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு மரணம் நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் அதை பற்றி உண்டான கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கவனமாக ஆலோசித்து அதை சிறப்படுத்தி தங்களுடைய ஜீவனை மீண்டும் நீண்ட நாள் உயிரோடு இருப்பதற்காக போராடி கொண்டிருப்பார்கள். அப்போது நம்ம விழித்து கொண்டு அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா விழித்து கொண்டு. சாதாரணமாக மரணம் வந்து எப்படி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, மரணம் வந்து குளத்தில் விழுந்தா செத்து போயிடலாம், தண்ணியில் விழுந்தா செத்து போயிடுவோம், தீயில் விழுந்தா செத்து போயிடுவோம், கரண்ட் தொட்டால் செத்து போயிடுவோம். அப்போ இந்த மாதிரி காரியங்களை நாம் அறிந்திருந்தால் தான் நாம் நம்முடைய சரீரத்தை மரணத்திலேருந்து காப்பாற்ற முடியும். நாம் இந்த காரியங்களை தெரியாமல் நம்ம போய் ஏதாவது தண்ணியில் விழுந்துட்டாவோ அல்லது பள்ளத்தில் விழுந்துட்டாவோ அல்லது ஏதாவது சாப்பிடாத காரியங்களை சாப்பிட்டுட்டாவோ நம்ம வந்து செத்து போயிடுவோம். அப்போ மனிதன் முதலாவது அவனுடைய சரீரத்தை உயிரோடு வைப்பதற்கு என்னென்ன காரியம் தேவை என்கிறதை விட அவன் என்னென்ன காரியங்களை செய்தால் அவன் வந்து சீக்கிரம் மரணத்தை சந்திப்பான் என்கிற காரியத்தை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாமல் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாமளே நம்மளுக்கு தெரியாமல் நாம் செத்து போயிடுவோம். அப்போ இதே மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் ஆவிக்குரிய மரணம் என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அப்போ சரீரத்திற்கு என்னென்ன மாதிரி மரணம் வருதோ, என்னென்ன காரணங்கள்னால மரணம் ஏற்படுகிறதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் நம்முடைய ஆவி ஆத்மா பல காரணங்களிலே மரணத்தை சந்திக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை விளக்கி நம்முடைய மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். அப்போது என்னென்ன காரணத்தினால ஆவி ஆத்மா மரணம் அடையும் நம்ம யாருக்கு அது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா என்னென்ன காரணத்தினால மரணத்தை சந்திக்கும்? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போ வேதத்தை படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும். வேதத்தை படிக்காதவங்களுக்கு என்னுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சதுலேருந்தாவது நீங்கள் தினந்தோறும் படிச்சிங்கன்னா என்னுடைய பிரசங்கம் புரியும். எப்படி வந்து பள்ளிக்கு போகும்போது அல்லது காலேஜுக்கு போகும்போது அங்கே பாடம் நடத்தும்போது அந்த மாணவர்கள் அவர்களுடைய புஸ்தகத்தை வீட்டிலே இருந்து படித்து அல்லது ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, வீட்டு பாடங்களை செய்து வரும்பொழுது தான் அங்கே வந்து வாத்தியார் பேசுகிற பாடங்கள் அவங்களுக்கு நல்லா புரியும். வாத்தியார் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் புக்கை வாங்கி வீட்டில் நல்லா வச்சு நான் போகும்போது வரும்போது எடுத்து போயிட்டு தான் இருப்பேன். புக்கு வந்து வருஷம் முழுவதும் புதுசாகவே இருக்கும், அழுக்கே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு பாடம் ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி வேதத்தை படிக்கிறவர்களுக்கு நான் பேசுகிற காரியங்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மறைபொருள்கள் மிக எளிமையாக புரியும். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா பல காரணத்தினால மரணம் அடைகிறது. அதில் நாம் பாவம் செய்தால் நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். வேற என்ன காரணத்தினால மரணம் அடையும்? அடைஞ்சிருக்கு. ஆனால் பாவத்திலையும் பல வகை இருக்குது, அதான் பிரச்சனை. சோத்திரம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகவே சாகும். பாவனை மொத்தமாக பாவம்னு சொல்லிடலாம். அதை நாம் பிரித்து பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்ம பாவம் அப்படின்னா செயலில் செய்த பாவத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்படின்னா ஒரு திருடுறங்கிற மனசு நம்முடைய இருதயத்தில் இருக்குது, அந்த மனசில் இருக்கிற காரியங்கள் செயலாக வெளிப்படும் பொழுது அந்த செயலாக வெளிப்பட்டதுனால நம்முடைய ஆவி ஆத்மா திருடுனதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு பதிலாக ரொம்ப துக்கம்தான் படும். அது திருடினவங்களுக்கு நல்லா தெரியும், நானும் நிறைய திருடி இருக்கிறேன், அதனால் நான் வந்து இதை சொல்கிறேன். அப்போ திருடுறதுக்கு முன்னால் சந்தோஷமாக இருக்கும், திருடுனதுக்கு அப்புறம் பார்த்திங்களா நம்முடைய ஆவி ஆத்மா சோர்ந்து போயிடும். அப்போது இந்த செயல்னால் வந்த பாவத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்புறம் மனசில் இருக்கிற அந்த திருட்டுத்தனங்கிற எண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாவே அந்த மூஞ்சியே சரியில்லையே என்னமோ அதை செய்ய பார்க்குது, அது ஏதோ பொருள் எடுக்கிறதுக்கு நோட்டம் போட்டுட்ருக்கானே முழிக்கிறானே, அப்படின்னா அங்கே ஆவி ஆத்மா மரணம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த மரணத்தினுடைய இருள் வந்து முகத்தில் தெரியுது, அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்போ இந்த மாதிரி காரணத்தினாலையும் நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்புறம் மனிதனுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தினால ஆவி ஆத்மா மரணம் அடையும். வரிசையாக நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண நீதியின் மூலம் நீதியின் பிரமாணத்தை அடையணும்னு நினைக்கும் போது அந்த ஆவி ஆத்மா மரணம் அடையும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றிட்டு கிறிஸ்துவின் மூலம் விசுவாச நீதி கொடுக்கப்பட்டது. அப்போ அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணம் தான் பெருசு, இதுதான் முதல்ல கவனிக்கணும், அது ரெண்டாவது தான் மற்றது கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை வச்சே வாதாடி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்கள். அப்போது நியாயப்பிரமாண நீதினா மனுஷ நீதி, மனுஷனுக்கு முன்பாக நீதினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முயற்சி செய்கிற பொழுது அவனுடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட பொருளை பின்பற்றாமல் மீண்டும் நிழலாட்டமாக இருக்கிற காரியங்களையே செய்து கொண்டிருந்தால் நம்முடைய ஆவி ஆத்மா சாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிழலாட்டமான பொருள்களை அதே வந்து பொருளாக நினச்சி நிழலாட்டமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அதுவே பொருளாக நினச்சி நாம் விசுவாசிக்கிறது. இப்போ உதாரணமாக ராபோஜனை எடுக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு நிழலாட்டமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஞானஸ்தானம் ராபோஜனம் இப்படிப்பட்ட காரியங்கள் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க தண்ணியில் முக்கிய ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு முழு ஞானம் வந்துருச்சு, சபையில் ராபோஜனை எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு கர்த்தருடைய அப்பம் நம்முடைய சரீரத்தில் போய் அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிழலாட்டமான காரியங்களையே பொருளாக நம்பி பின்பற்றினால் அதனால் ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஜனங்க அது வந்து அப்படி விசுவாசிச்சிருக்கிறது. இன்னும் கூட கொஞ்சம் ஆவியில் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நிழலாட்டமானவைகளை தாங்களாகவே பொருளுக்கு மாற்றுவது, அது ஊழியக்காரங்க செய்கிற வேலை. இயேசு கிறிஸ்து நிழலாட்டம் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், அப்போ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலம்தான் அந்த நிழல் வந்து பொருளுக்கு மாறுகிறது. அப்படி மாறுவதற்கு முன்பதாக அல்லது காலத்துக்கு முன்பதாகவே இது நிழலாட்டமாக இருக்கிற காரியம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தாங்களாகவே அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து இது பொருளாக அவர்கள் செய்து விடுவார்கள். இப்போ உதாரணமாக ராபோஜனம் அப்படின்னு சொன்னால் ராபோஜனத்தினுடைய அர்த்த நிழல் வந்து இப்படி இருக்குது, ராபோஜனத்தினுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள். அப்போ நிறைய பேர் வந்து இப்படி நிழலாட்டமாய் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து அவர்களே பொருளுக்கு மாற்றி மற்றவர்களுக்கும் அதை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது பொருளுக்கு மாற்றுகளுடைய ஆவி ஆத்மாவும் சாகும், அதை கேட்கிறவருடைய ஆவி ஆத்மாவும் சாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பினால் முதலாம் மரணம். அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா உயிரோடு இருக்கும், சரீரம் வந்து செத்து போயிடும், சரீரம் வந்து உருவளைஞ்சு போயிடும். முதலாம் மரணங்கிறது பாதாளத்தினுடைய வல்லமையினால் மரணம். முதலாம் மரணம் சரீரத்தில் தேவனுடைய ரூபமும் சாயலும் நஷ்டம் அடைந்து மரணம் அடைகிறது தான் முதலாம் மரணம். அப்புறம் தேவனுடைய நியாய தீர்ப்பினால் இரண்டாம் மரணம். அப்படின்னா அக்னி நரகத்தில் தள்ளப்படுறதுனால மரணம். அப்போ மொத்தம் 8 வகையான மரணங்களை நாம் பார்த்தோம். இதை தெளிவாக என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த புஸ்தகம் வெளிவருவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சோத்ரா, இப்போ ஆரம்பம் முதல் நாம் பார்ப்போம். கலாத்தியர் 5 17 வாசிப்போம்.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது கூட இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், வீரிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமலும், ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். சரீரம் ஒண்ணு, ஆனா சரீரத்துக்குள்ள போராடுற போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமான காரியங்கள் போராடுகிறது. ஆவியின் கனிகள், ஆவி வந்து ரெண்டு விதமான கனிகளை கொடுக்கிறது. ஆவியின் கனிகள், நல்ல கனிகள் ஒரு பக்கம் இருக்கிறது, அதே மாதிரி கெட்ட கனிகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்போ சரீரம் ஒன்று, இது ஆவி ஆத்மா சரீரம் நாம் சொல்ல முடியுமா? முடியாது. சரீரம் ஒரு சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது யார் ஜெயிக்கிறானோ அந்த ஜெயிக்கிறவனுக்கு தான் அந்த சரீர அடிமை. ரெண்டுமே, ரெண்டு காரியங்களும் வெளியில் தெரியல. சோத்திரம் கிரியிலாக வெளிப்படவே இல்லை. இந்த ஆவியினுடைய கிரியைகள், ரெண்டு கிரியைகள், நன்மையான கிரியைகள் இருக்குது, தீமையான கிரியைகள் இருக்குது, ரெண்டும் உள்ள போட்டா போட்டி சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிச்சவங்களுக்கு யார் அடிமை? தோத்தவங்க அடிமை, சரீர அடிமை. தோத்தவன் அங்கே செத்து போயிட்டானே, தோத்தவன் அங்கே செத்து கிடக்கிறான். பிடிச்சது யாரா? சரீரத்தை பிடிச்சிருக்கிறது. அப்போது கிரியைகள் அப்படின்னா கெட்ட கிரியைகளும் நன்மை கிரியைகளும் வெளியில் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தினாலேயே மனுஷன் சாகிறான், அவனுடைய ஆவி ஆத்மா சாகிறது. அப்போது நன்மையின் காரியங்களை ஜெயம் கொண்டால் தீமையின் காரியங்களை நாம் வந்து மரணமடைய செய்ய முடியும், அல்லது தீமையின் காரியங்களை நாம் ஜெயம் கொண்டால் நன்மையின் காரியங்கள் மரணம் அடையும். அப்போ நாம் எந்த கிரியையில், எந்த ஆவியின் கிரியையில் அன்பு, சமாதானம், சந்தோஷம் இந்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறோமா, அல்லது வேறு களியாட்டுக்கள், பொறாமைகள், வெறிகள், கொலைகள் இந்த மாதிரி காரியங்களை நாம் வந்து அனுமதிக்கிறோமா அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையை வச்சு நாம் தீர்மானிச்சுக்கணும். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா இந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற பல கெட்ட எண்ணங்கள்னால நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அதனால் நாம் விழித்து கொண்டிருந்து நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவி ஆத்மா மரணம் அடையாமல் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மா சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அதனால் சரீரமும் கொஞ்சம் சந்தோஷப்படும். ஆவி ஆத்மா செத்து போச்சுன்னா சரீரம் வந்து சாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கோம். ஆவி ஆத்மா செத்து போச்சுன்னா முதலாவது என்ன சாகம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? முதல்ல ஆவி ஆத்மா செத்து போனதை சரீரத்தில் நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி வரும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது கொஞ்சம் காய்ச்சல் வரும். இப்படி மாறி 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 வியாதிகள் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ளே இருக்கிற மனுஷன் செத்து கிடக்கிறான். அவன் உற்சாகப்படுத்தினா தானே மற்ற சரீரமெல்லாம் வேலை செய்யும். அது சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன துன்பம் கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையினால் விசுவாசத்தினால நான் எப்படியும் ஜெயிப்பேன், நான் எப்படியும் இந்த நன்மையான காரியத்தை செய்வேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கிறதுனால அவங்க வந்து வியாதி இல்லாமல் தொடர்ந்து போராடி அந்த நன்மையான காரியத்தை செய்வாங்க. இப்போ மனசில் வந்து உன்னால் முடியாது, நீ தோற்று போயிடுவேன், நீ எதுக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிகிட்டு இருந்தோம்னா நல்லா செய்கிற காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்போது ஜென்ம பாவத்தினால் அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மாவுடைய சிந்தையினால் நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இதே காரியங்கள் கிரியில் வெளிப்படும் பொழுது திரும்பவும் மரணம் அடைகிறோம். இது மனிதனுக்கு விரோதமான பாவங்கள் இருக்கிறது, கர்ம பாவங்கள். அதே மாதிரி தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இருக்கிறது. நாம் 10 கட்டளை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கொடுத்த கற்பனைகள் அல்ல மீறினா தேவனுக்கு விரோதமான பாவம். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், தேவனுக்கு விரோதமான பாவம் மனுஷனுக்கு விரோதமான பாவங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 10 கட்டளையில் முதல்ல இருக்கிற 5 கட்டளைகள் அதை மீறினா அது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம். அப்போ ரெண்டாவது இருக்கிற காரியங்களை மீறினா அது மனுஷனுக்கு விரோதமான பாவம். இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக அப்படிங்கிறத நாம் வந்து ஆண்டவர்கிட்ட செய்ய முடியுமா? மனுஷங்கிட்ட தான் செய்ய முடியும். ஆனால் விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, விக்கிரகத்தை உண்டாக்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படிங்கிற காரியத்தை மனுஷனுக்கு விரோதமாக செய்ய முடியுமா? முடியாது. அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை கொடுத்துட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ இது கர்ம பாவம். அப்புறம் நியாயப்பிரமாண நீதியின் மூலம் நீதி பிரமாணத்தை தேடுகிறதுனால் ஆவி ஆத்மாவில் மரணம். கலாத்தியர் 6:12-13 வாசிப்போம்.
அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவையில் நினைத்தும் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கைகொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
போதும். அப்படின்னா விருத்த சேதனம் அப்படின்னா சுத்திகரிப்பின் முறைகள். அப்போ நீ வந்து விருத்தச்சேதனம் அடைந்திருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாது இருக்கிறார்கள். அப்படின்னா சுத்திகரிப்பின் முறைகளை பின்பற்றுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பார்க்கும்போதெல்லாம் மற்றவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விருத்தச்சோதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், எழுத்தின்படி நீ விருத்தச்சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ விருத்தச்சேதனம் என்கிற அர்த்தத்தை வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்திகரிப்பின் முறைகள். அப்போ விருத்தச்சேதனம் என்கிறதனுடைய பொருளினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது சபைக்கு வரும்பொழுது அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், அப்புறம் ராபோஜனை எடுக்கணும், சபைக்கு தொடர்ந்து வரணும். இப்படி சபை வந்து ஒரு சுத்திகரிப்பின் முறைகளை நியமித்திருக்கிறது. அப்போ சபைக்கு புதுசாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறது. இப்போ ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சோடனே நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இவனை கட்டாயப்படுத்தும் போது என்ன பண்ணுவான்னா, அவன் வாயில் என்ன பாசை வருதோ தெரியாது, அவன் பாட்டு கடமடான்னு பேசிடுவான். ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுத்துட்டாரு, சரி பரிசுத்தாவி பெற்றுட்டியா, நீ ராபோஜனம் எடுத்துக்க, ராபோஜனம் எடுத்தாச்சுன்னா நீ வந்து பரலோகத்துக்கு போயிடலாம், உனக்கு பாஸ்போர்ட் ரெடி அப்படிங்கிற இந்த நியாயப்பிரமாண சுத்திகரிப்பின் முறைகளிலேயே வைத்து அதிலேயே பொருளை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாண நீதி வந்து ஒரு மனுஷனை ஆவி ஆத்மாவில் பிழைக்க செய்யாது. ரோமர் 7:8-13 வாசிப்போம்.
நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் அல்ல, பாவமுள்ளதாக முடிக்கும். அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாற்றத்துக்குரியவனாய் இருக்கிறேன்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணங்கள் இருந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் வந்ததுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் வரும்போது நியாயப்பிரமாணம் வந்து அதனுடைய அளவு குறைந்து போனது. அப்போ நித்திய நியாயப்பிரமாணத்தினுடைய நிழலாட்டமாக இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பொருளுக்கு வருகிறது. அப்போ இங்கே வந்து நாம் பொருளை பின்பற்றினால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பொருளை பின்பற்றாமல் திரும்பவும் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களுக்கு போகும் பொழுது அது நாம் நிழலைத்தான் பின்பற்றுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அன்னைக்கு இருக்கிற பரிசேயரும் சதுசேயரும் பார்த்திங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் மோசை எப்படி எழுதியிருக்காரு, இது இப்படி கை கொள்ளணும், அது அப்படி கை கொள்ளணும்னு நாம் எல்லா இடங்களையும் அவங்களுடைய வாக்குவாதங்களை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் நிழலாட்டமானவைகளை பொருளுக்கு மாற்றும்போது அந்த பொருளை பின்பற்றாமல் மீண்டும் மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கே வந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். ரோமர் 9:29-32 வரை வாசிப்போம்.
அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. இடதற்கல்லாத இந்த கல்லில்
இடையினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே நீதி அடைய முயற்சி செய்தபடியினால் அவர்கள் மூளைக்கல்லில் இடறி விழுந்தார்கள். இப்போ நியாயப்பிரமாணம் வேறு, நீதி பிரமாணம் வேறு. நீதிமானுக்கு நீதியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவிகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்யாதே செய்யாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். தேவனுக்கு விரோதமான காரியங்களில் பார்க்கும்போது செய்யாதே செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் ஒரு காரியம் மட்டும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது என்ன காரியம் யாருக்காவது தெரியுமா? 10 கற்பனையில் 3/4 செய்யாதே செய்யாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அதில் ஒரே ஒரு காரியம் மட்டும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி எழுதி ஆசரிப்பாயா. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, விக்கிரகங்களை செய்யாதிருப்பாயாக. செய்யாதே செய்யாதேங்கிற கற்பனையை மட்டும் மனுஷன் கை கொண்டானா அதில் நீதிமான ஆக முடியுமா?
முடியாது.
அப்போ எதில் நீதிமான ஆக முடியும்? அப்போ நீதியின் பிரமாணத்தில் நீதிமான ஆக முடியும். அப்போ நீதியின் பிரமாணம்னா என்னவா இருக்கும்? அது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுடைய காரியத்தையும் புதிய ஏற்பாட்டுடைய காரியத்தையும் இந்த மலை பிரசங்கத்தில் விவரிச்சுட்டு வர்றாரு. நீங்கள் பூர்வத்தாறு குறைக்கப்பட்டதென்று இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உதாரணமாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அங்கே செய்யாதேன்னு சொன்ன ஒரு கற்பனையை எடுத்து ஆண்டவர் வந்து இங்கே வந்து விவரித்து காமிக்கிறார் எப்படி நீதியின் பிரமாணத்திற்கு அது மாறுகிறது. அப்போ வேத பரிசெயர் நீதி, அது ஒரு நீதி இருக்குது. இப்போ வந்து மலைப்பிரசங்கத்தில் அல்லது நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக.
அப்போ
போதும். அப்போ இங்க செய்யாதேன்னு சொன்ன ஒரு கற்பனைய கொண்டு வந்து நீதியின் பிரமாணத்துக்கு எடுத்து காமிக்கிறாரு. அப்போ நீதியின் பிரமாணம் இங்கே அடங்கி இருக்கிறது. அப்போ செய்யாதேன்னு சொன்ன கற்பனையை ஒரு மனுஷன் செய்யாமல் இருக்கும்போது அவன் மனிதனுக்கு முன்பாக மட்டும்தான் நீதிமான், அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல. அப்போ தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை எடுத்து என்ன சொல்றேன்னு கேட்டால், தன்னுடைய சகோதரனே மூடனே என்று சொல்லாதிருப்பாயாக. அப்போ மூடனேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவனை வந்து கொலை செய்கிறான்னு அர்த்தம். மூடனேன்னு சொன்னால் அவனை கொலை செய்கிறதுக்கு அர்த்தம். ஆமாம், அது அடுத்தவங்களை மட்டும் இல்லை, அதை சொல்கிற ஆளும் செத்து போகிறான். சகோதரன் சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் சகோதரன் யார், நம்முடைய ஆவி ஆத்மா. அப்போ சகோதரனை கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிட்டு சகோதரனை மூடனே என்று சொன்னால், இந்த சகோதரனும் மூடனாக தான் இருக்கிறான், சொல்கிறவனும் மூடனாக தான் இருக்கிறான். அப்போ நியாயம் இல்லாமல் கோவப்பட்டால் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அப்படின்னா மற்றவங்ககிட்ட கோவப்படுறத விட சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலேயே அவங்களுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தன்னுடைய ஆத்மா மேலேயே அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, என்ன கஷ்டப்பட்டு என்ன பண்ணி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை செய்யாமல் இருக்கிறத விட நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோம். அப்போ உங்கள் சத்ருவை பகைத்து பகைப்பாயாகன்னு சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் புதிய அநேக காரியங்களை செய்கிறார். அப்போ அந்த காரியமெல்லாம் நம்ம பார்க்கும்போது நன்மை செய்கிற காரியங்கள். அப்போ நீதியின் பிரமாணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், செய்யாமல் இருந்தாலும் பாவம். அப்போ பழைய ஏற்பாடு நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யாதேங்கிறதுல வந்து கை கொண்டான் நீதிமான், அந்த நீதி மனுஷன் முன்பாக மட்டும்தான் நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் செய்ய வேண்டும் என்ற சொன்ன கட்டளையை செய்யும் போது அது தேவனுக்கு முன்பாக உள்ள நீதி. இப்படி நியாயப்பிரமாண நீதியினால் நான் திருடலை, கொலை செய்யலை, பொய் சொல்லலை, அதனால் நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக முடியாது. ஆலோசனை சங்க தீர்ப்புனா அது ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆலோசனை சங்கம், ஆலோசனை சங்கம் எதுவாக இருக்கு சொல்லுங்க பாப்பா, பைபிள் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஆலோசனை சங்கம்னு என்ன. ஆலோசனை சங்கம் நியாய தீர்ப்பு எல்லா தூதர்களுக்கு முன்பாகவும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் சிங்காசனத்தை போட்டு நியாய சங்கம், தானியல்ல நம்ம பார்க்கும்போது நியாய சங்கம் உட்கார்ந்தது. சோத்ரம். அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்க போற நியாய தீர்ப்புக்கு அவன் ஏதுவாயிருப்பான். தன்னுடைய சகோதரனவே அறிவில்லை, உனக்கு பைபிள் படிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது, எனக்கு இதை பற்றி ஒன்றும் அவ்வளவும் ஞானம் இல்லை அப்படின்னு நம்மளே குறித்து சொல்லிட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் உண்டாக்குன ஆவி ஆத்மாவை வந்து அறிவில்லாமல் உண்டாக்கியிருக்காரு அப்படின்னு ஆண்டவரவே நம்ம குற்றம் சொல்கிற மாதிரி ஆச்சு. நம்ம படிக்கணும், நம்ம சிந்திக்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு இல்லை, எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வராது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. அதுக்குண்டான முயற்சிகளை நாம் எடுக்கணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்பட்ட பொருளை பின்பற்றாமல் மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கே ஓடி ஓடி போகிறது. ஆமாம், நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த புறஜாதியினுடைய ஆசரிப்பு முறைக்கே திருப்பி திருப்பி ஓடுவோம். குழந்தை ரொம்ப அழுதுச்சுன்னா உடனே எடு நாலு மிளகாயா சுத்து. ஆமாம், கறிக்குழம்பு எடுத்துகிட்டு போனால் அதில் ஒரு பெரிய ஆணியை போடு. ஆனால் ஹோட்டலேருந்து பிரியாணி வரும்போது அவன் எந்த ஆணியும் போட்டு கொடுக்கறதில்ல. அப்படி நம்ம வந்து இதே மாதிரி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்து வந்து நம்மளுக்கு நித்தியஜீவ வார்த்தையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இது கை கொள்வது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இதுதானே சொல்லியிருக்காரு, அதனால நம்ம அந்த நீதிக்கே போவோம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு மீண்டும் மீண்டும் பாயற்பாட்டுடைய நீதிக்கு அல்லது நியாயப்பிரமாண நீதிக்கே முயற்சி எடுத்து போய் கொண்டு இருப்பார்கள். அப்படி நியாயப்பிரமாண நீதியை பின்பற்றினாலும் அவருடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். ஆமாம், அது ஊழியக்காரன், அது ஊழியக்காரன். கலப்பின் மேல் கையை வச்சுட்டு போனது யாருங்கிறது சொல்ற ஆளுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:18-19 வாசிப்போம்.
நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மறித்தேனே.
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நியாய பிரமாணத்தினுடைய நிழலாட்டமானவைகள் பொருளுக்கு மாற்றப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் என்னாச்சு, அங்கே இடிச்சு போச்சு. அப்படின்னா அதனுடைய பொருளுக்கு மாறும்போது அது நிழல் வந்து நிழல் பொருளுக்கு மாறினதுனால அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ திரும்பவும் நியாயப்பிரமாணத்தையே கை கொள்ளணும், திரும்பவும் பழசுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இருந்த வேதபாரகர் பரிசெயர் சதுசெயர் எல்லாமே திரும்பவும் திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கே போராடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்று தான் ஆவி ஆத்மாவில் உயிரடைய முடியும். அந்த ஆவி ஆத்மா பிழைப்பதற்காக நியாயப்பிரமாண நீதியில் நம்ம அதுக்கு எளிமையாக இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது, அதை கை கொண்டால் நான் வந்து ஆவி ஆத்மாவில் பிழைப்பேன்னு சொன்னால் அதனால் பிழைக்க முடியாது. அப்புறம் நிழலாட்டமானவைகளாய் பொருளாக விசுவாசித்து அவைகளை பின்பற்றுவதனால் ஆவி ஆத்மாவில் மரணம். மற்ற 23:20 இல்லை அதுக்கு பதிலாக மற்ற 15:1-9 வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தில் நிழலாட்டமான இருக்கிற காரியங்களை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தகப்பனும் தாயை நோக்கி உனக்கு வேண்டுகிற பணம் என்னங்கிறது நான் தனியாக உனக்கு ஒதுக்கி கொடுத்துட்றேன், என்னுடைய கடமை தீர்ந்து போச்சு அப்படின்னு இன்றைக்கு அநேக பெற்றோர்களை கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஆமாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் போட்டுறாங்க. இப்படி அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, பல ஏற்பாட்டிலேயே செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி அநேக மனுஷனுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறுறது. அப்போ தேவனுடைய காரியங்களை வாயளவில் மட்டும் பேசிட்டு அதை செயலுக்கு வராமல் இருக்கிற சமயத்திலையும் இங்கே வந்து அதை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நிழலாட்டமான காரியங்களை அதுவே பொருளாக நினச்சி அதையும் நாம் கை கொண்டா போதும் அப்படி நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அநேக காரியங்களை செய்கிறாங்க. அதே மாதிரி மற்ற 23:23 மற்ற 23:13 வாசிப்போம். போதும். அப்போ மாயக்காரர் வேதபாரகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் கையில் சாவி இருக்குது, எப்படி போட்டுறான், பரலோக ராஜ்யத்தை பூட்டி கையில் சாவி வச்சுக்கிட்டான். இவனும் போகிறதெல்லாம் போகிறவங்களே விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன கேட்டுக்கிட்டு நின்றுட்டு எதாவது கலாட்டம் பண்ணிட்டு
இருக்கிறான்.
அதை என்ன போதிக்கிற பதான் கேள்வி. அதான் மாயக்காரராய வேதபாரகரே பரிசெய்கிற மாயக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், இல்லை வேதபாரகம் ஒருத்தர் இருக்கிறான், பரிசெயம் ஒருத்தர் இருக்கிறான். வேதபாரகனாவது வேதத்தை போதிக்கணும்ல. மூணு பேர் என்ன பண்ணுறான், மூணு பேரும் பரலோக ராஜ்யத்தினுடைய கதவை பூட்டிக்கிட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறான். போகிறவனையும் விட மாட்டேங்கிறான். என்ன அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே? என்ன சொல்றான், சபைக்கு போறவங்க எல்லாம் அந்த சாவியை தான் கையில வச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்களோ ஒழிய உள்ள போறது கூட மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறான். என்ன என்ன காரணம் எப்படி? ஆனால் அது போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிரசங்கம் கேட்குறாங்க, நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி நல்லா இருக்குது? சிந்தனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அப்போ பரலோக ராஜ்யம்னா எப்போ வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுகள் எந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வேதபாரகரும் பரிசாயிரம் மாயக்காரரும் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்கான ஒழிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவ வார்த்தைகள்னால கிடைக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு வழி காமிக்க மாட்டேங்கிறான். நின்றுட்டே இருக்கிறான், கூட்டி வச்சுட்டு சாவியை போட்டு கையில் வச்சுட்டான். நீயும் பைபிள் படிக்கிறதில்ல, அது நல்லா தெரியுமே. அதனால் உனக்கு ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நீ போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லி முடிச்சிருவான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. அந்த பிரமாணம் என்னன்னு நினைக்கிறது இல்லை. தராசில் ஒரு தட்டு மட்டும் பார்த்தா போதுமா? ரெண்டு பக்கம் பார்க்கணும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எப்படி வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் தானே. ஆனால் இந்த பக்கம் என்ன பொருள் இருக்குது, யார் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறா, கையில் யார் தராசை பிடிச்சிருக்காங்கிறது பார்க்கறதில்ல. எப்படியோ நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரட்டும், நம்மளுக்கு எப்படி வந்தாலும் சரி, என்ன இடைய போட்டாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தா சரி. ஆமா, கடைசியில் ஒரு நாள் வந்து கேட்பாரு எப்படி வந்தது அப்படின்னு. அப்ப வசனம் சொல்லுது எப்படி வந்தது அப்படியே போகுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வசனத்தில் வந்து பழைய ஏற்பாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கறதுக்கே நம்ம காதெல்லாம் ரொம்ப கூசும். அந்த மாதிரி ரொம்ப ஆண்டவர் வந்து இந்த துன்மார்க்கனையும் வேதபாரகனையும் பரிசாயனையும் திட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக திட்டுவார். நம்ம ஊர் பாசையில் கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறது, வேசி பணயமாய் வந்தது வேசி பணயமாய் போ. அதே மாதிரி ஆமோஸில் ஒரு வசனம் இருக்கு, ஆமோஸில் ஆமோஸ் ரெண்டாம் அதிகாரம் நினைக்கிறான், இல்லை ரெண்டாம் அதிகாரத்தில் தகப்பனும் மகனும் கோயில் பார்த்தீங்களா, இந்து கோயில்கள், அந்த கோயிலில் வணங்கிறதுக்கு வருவாங்க. ரெண்டு சுற்றி மூணு சுற்றி வந்ததுக்கப்புறம் நாலாவது சுற்றில் மண்ணை வாரி அப்படியே இருப்பாங்க, சாபம் போடுவாங்க. கோயிலில் வந்து தான் சாபம் போடுவாங்க. தங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க, ஆனால் எங்கள் கோயிலில் வந்து மண்ணை வாரி இறைப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கோயிலில் தான் மண்ணை வாரி இறைப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? சோத்ரா, நான் வந்து இந்து பூசாரி குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்து மோசேவுடைய மோசே வந்து பார்வனுடைய வீட்டில் எல்லா சாஸ்திரங்களையும் படித்த மாதிரி ஆண்டவர் என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல படிக்க வச்சார். அதனால தான் இன்னைக்கு நான் எவ்வளோ தெளிவாக பேச முடியுது. நான்
பார்த்துருக்கேன்.
ஆ, எங்கள் அப்பா பூசாரி. ஆ, சோத்திரம். அப்போ இங்கே பொருள், இப்போ பொருளுக்கு வருவான், பொருளுக்கு வருவான். எப்படி எப்போ எப்படி பொருளுக்கு வாங்க பார்ப்போம். இப்போ கரெக்டு, மண்ணை மாதிரி இறக்கிறது எப்படி? அதான் மண்ணை மாதிரி இறக்கிறது எப்படி? அப்படி
இல்லை,
மண்ணை மாதிரி இறக்கிறதுனா அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை அப்படின்னா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கூறினா அது அவனுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னுப்பா. ஆனால் அவனுக்கு மண்ணை மாதிரி இறக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. சின்ன பிள்ளை ஏதாவது தப்பு செய்யும்போது அவனை உற்சாகப்படுத்தி பரவாயில்ல நல்லா பண்ணுறான், நல்லா இப்படித்தான் ஜோராக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னா இருக்குது, அவன் தலையில் மண்ணை மாதிரி இறக்கிறது, அவனை உற்சாகப்படுத்துறது. அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சொன்னால், ஆமாம், மண்ணை மாதிரி தான்
இறக்கிறாங்க.
ஆமாம், பைபிளை படி. ஆண்டவர் ஏன் எல்லா பாஷையிலையும் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு? குறிப்பாக இந்தியாவில் முதல் முதல் பைபிள் வந்தது தமிழ் பாஷையில் தான். ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மளுக்கு உலக இந்தியாவிலேயே முதல் முதல் ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் பைபிள் கொடுத்தாரு? படிக்கணும். படிக்கிறத விட்டு போட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் குறியாக்கிறதுக்கும் அங்கே போன ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே போனால் ஜெபம் பண்ணால் பிள்ளைசூனியும் போகும் அப்படின்னா எங்கேயும் போகாது. நம்ம ஆமாம், எல்லாம் மண்ணை மாதிரி தான் இறப்பான். சோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஆ, அப்படின்னா என்ன சிறுமையான வழியில் புரட்டுறதா
என்னன்னா?
சிறுமையானவர்கள் தான் ஆண்டவருக்குள்ளே வளர்றவங்க. சிறுமையானவர்கள் தரித்திரன்னா ஆவியில் தரித்திரன், சிறுமையானவர்னா என்னைக்காவது நான் வளரணும் வளரணும் அப்படின்னு முன்னேறுறவங்க. அவங்கள வழியை புரட்டுறது, இப்படியெல்லாம் போகாத, அப்படியெல்லாம் போகாத, இப்படித்தான் போ, இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி அப்படின்ட்டு. ஆமாம், தசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது, வசனத்தை போட்டு தசை திருப்புறதே, திருப்பி விட்டுட்டு இருக்கிறது. இதுதான் பரலோக ராஜ்யத்தை பூட்டியாச்சே, இங்கே போகிறதுக்கு வழி காட்டானா அவனுக்கு வேறு வழி காமிச்சு விட்டுறதாச்சே. சோத்திரம். அதுக்கப்புறம் ஆ, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சலாகும் படிக்கு. ஆ, சொல்லுங்க பாப்போம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது பாருங்க. இது வியாக்கியானம் பண்றதுக்கு அது நல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு கோபம் வரும்போது தம்முடைய தீர்க்க தரிசிகளை அவன் யாருங்கிறத அவன் ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லி புரிய வைக்கிறாரு.
மோசே அந்த காலகட்ட ஜனங்களுக்கு சொன்ன உபதேசத்தை இந்த காலகட்ட ஜனங்களுக்கு சொல்றது.
ஆஹ், அது இல்லை. இப்போ இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படிக்கு. ஆ, ரைட்டு. அப்போது மகனும் தகப்பனும் அப்படின்னா மகன் சொன்னால் ரெண்டு பேர் ஆம்பளை இல்லைங்களா? அப்போ ஒரு பெண் சபை. அப்போ ரெண்டு ஆண்கள் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்கள்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தவானா எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு ஜெயம் கொள்றவங்களா. இந்த ஜெயம் கொள்ற ரெண்டு ஆளுகளை என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஏற்பாட்டை தான்
பிடிச்சிட்ருக்குறான்.
பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவானும் பழைய ஏற்பாட்டை பிடிச்சிக்கிறான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவானும் பழைய ஏற்பாட்டை
பிடிச்சிக்கிறான்.
புதிய ஏற்பாட்டுக்கு வரமாட்டேங்கிறான். புதிய ஏற்பாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு இவனு என்ன பண்ணுறானுங்க? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவனும் பழைய ஏற்பாட்டில் இருக்கணும்னு அங்கேயே பயன்பட்டுருக்கிறான். வர்ற ஜனங்களை கேட்குறக்கு வசனம் கேட்க வர்றவங்களுக்கு தலையில் மண்ணை வாரி இறைச்சி பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி இது இல்லை, அது வேற ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சுற்றி சுற்றி அலைய வச்சிடறான். சோத்திரம். யாருக்கு அந்த பூட்டி வச்சிருக்கானே? தெரியும் அவனுக்கு பூட்டி
வச்சிருக்கானே,
சாவி கையில் வச்சிருக்கானே. இப்போ சாவி கையில் ஜோப்பில் வச்சுட்டு தான் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். சாவி நம்ம கிட்ட இருக்குதுன்னு தெரியாம போச்சு.
ஆ,
ஆமாம், கலப்பையின் மேல கையை வச்சுக்கிட்டு அவனும் ஓட்ட மாட்டேங்கிறான், ஓட்டுறவனையும் கலப்பின் மேல் கையை வச்சுட்டு பின்னால திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? யார் மேல? இல்லை இல்லை இல்லை, இப்போ ஏர் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன், யாருமே இல்லை, ஒரு ஆள் தன்னந்தனியாக ஏர் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஆ, ஏரை கையில் பிடிச்சிக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? இது வந்து ஏர் ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ரெண்டு மூணு ஏர் போகும்போது தான் மாறி மாறி போகும். திரும்ப அப்புறம் வேற திரும்பினா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு மேரிக்காது, மாடு தானே முன்னால போதும், பின்னால தான்
இருக்கிறான்.
இல்லை இல்லை சொல்லுங்க. அந்த கலப்பைக்கு முன்னால் இருக்கிறது கொழுவுன்னு சொல்லுவாங்க, இரும்பு நீளமாக இருக்கு, அது வந்து காலில் குத்திடும். அப்புறம் திரும்ப வந்து நான் வைத்தியம் ஆக்கிறதுக்கு போனால் அது எப்படிப்பட்ட பொருள்னு சொல்லிட்டு அந்த கலப்பையை கொண்டு வர சொல்லுவான். அந்த கொழுவை கழட்டி இரும்பை காய வச்சு, தீயில காய வச்சு அதே இடத்துல சூடு வைப்பான். அது வந்து கிராமத்தில் இருக்கிற பழக்கம். இப்போ கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு திரும்பி பார்த்தா, ஆமாம், காலில் கொழுவு கட்டி சோத்திரம். நான் ஏர் ஓட்டியிருக்கிறேன், ஏர் நான் ஓட்டி சோத்திரம். அப்படி பரலோக ராஜ்யத்தை பூட்டி வச்சுக்கிட்டு வர்ற ஜனங்க மேலே மண்ணை வாரி இறைச்சி வழியை திருப்பி திருப்பி விட்டா எப்படி இருக்கும்? சோத்திரம். அப்புறம் நிழலாட்ட மாணவிகளை தாங்களாகவே பொருளுக்கு மாற்றுறது எப்படி? இது நிழலாட்ட மாணவிகளை தாங்களாக பொருளுக்கு மாற்றுறது, இது வந்து யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஊழியக்காரங்க தான் பண்ணுறது. சரி, ஊழியக்காரங்க எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 4:1-12 வரை வாசிப்போம்.
ஒவ்வொரு
நிழலாட்டமானத பொருளுக்கு மாத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரங்க எல்லாருமே பொருளுக்கு உடனே மாத்த மாட்டான். யார் இது செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உபவாசம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற வேலை. அப்படின்னா உபவாசம் எடுக்கிறதுனால தான் வந்து பரிசுத்தவானாக மாற முடியும் என்கிற எண்ணத்தில் நிறைய பேர் உபவாசம் எடுப்பாங்க. 4 எடுப்பாங்க, 7 எடுப்பாங்க, 21 எடுப்பாங்க, 40 எடுப்பாங்க. 40 உபவாசம் எடுத்தாச்சுன்னா பெரிய பரிசுத்தவான். ஆனால் உபவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து 40 உபவாசம் எடுத்தார். உபவாசம் எடுத்து முடிஞ்சோன்னா என்ன
நடந்தது?
சோதனை வந்தது. என்ன சோதனைனா, முதல் சோதனை பிசாசு வந்து என்ன சொன்னால், ரொம்ப பசியாக இருந்தார் சொல். ஆமாம், அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது இப்போ அந்த சந்தேகம்லாம் பரவாயில்ல, ஆனால் பசிங்க ரொம்ப அதிகமாக இருக்குதா? ஆமாம், பசி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ, அதனால் கல் எடுத்து அப்பம் ஆக்கிடலாம். எழுதியிருக்கிறது. அப்போ அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படின்னா இந்த வந்து அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? சோத்திரம், நானே சொல்லிடுறேன். ஏன்னா இது ஊழியக்காரங்க செய்யக்கூடிய காரியம், குறிப்பாக உபவாசம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அந்த அவங்களுக்கு வரும். அப்படின்னா நீ உபவாசம் எடுத்தாச்சு, நீ வந்து இப்போ என்ன பண்ணுற, ரொம்ப ஆவிக்குரிய காரியங்கள்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, அதனால் நீ வந்து ஜனங்கள்லாம் ரொம்ப பசியாக இருப்பாங்க, அதனால் நீயும் பசியாக இருப்ப, அதனால் என்ன பண்ணோம், கல்லுன்னு சொன்னால் கடினமான தேவனுடைய வார்த்தைகளை, இது வரைக்கும் யாருமே வியாக்கியானம் பண்ணாத வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை அது எளிமையாக பண்ணி ஜனங்களுக்கு புசிக்கிறதுக்காக கொடு. யாருக்குமே புரியாத வார்த்தையை எடுத்து இதுதான் அதனுடைய அர்த்தம்னு சொன்னா என்ன இருக்கும்? அப்போ இந்த கல்லை வந்து அப்பமாக்குனா அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஜீரணம் சாப்பிட்டா ஜீரணம் பண்ண முடியுமான்னு அவனுக்கு கொஞ்சம் அவன் யோசனை பண்ணுவான்ல. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான் சொல்லி எடுத்து வியாக்கியானம் பண்ணி சொல்லிடுவான். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கொண்டு நிழல்லேருந்து பொருளுக்கு மாற்றாம தாங்களாகவே சொந்த வியாக்கியானங்களை சொல்லி வேதத்தில் இருக்கிற கடினமான பகுதிகளை பொருளுக்கு மாற்றுவதற்காக நினைப்பார்கள். இதனால் இவங்களுடைய ஆவி ஆத்மா மரணமடையும், அதை கேட்கிறவருடைய ஆவி ஆத்மாவும் மரணமடையும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவி ஆத்மா என்னென்ன காரணத்தினால நம்ம சாகுங்கிறத நாம் பார்த்தோம். நம்முடைய ஆவி ஆத்மா ஏதாவது சாக போகிற நிலைமையில் இருந்ததுன்னா நாம் விழித்து கொண்டு இருந்து ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ஆவி ஆத்மா மரணமடையாமல் இருக்கிறதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ சரீரம் பார்த்திங்கன்னா, சரீரம் வந்து சிலவங்களுக்கு சுகர் அதிகமாக சாப்பிட்டா மரணம் சீக்கிரம் வந்துடும், உப்பு அதிகமாக சாப்பிட்டா மரணம் சீக்கிரம் வந்துடும், அப்புறம் வந்து இப்படி ஏதாவது பிடிக்காத காரியங்கள் உணவு பழக்கங்களில் வந்து அதிகமான தங்களுக்கு சரீரத்துக்கு ஒத்து வராத உணவு பழக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும். அதே மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மாவில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், பொய் சொல்கிறது சக்கரை மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பொய் சொன்னால் அப்புறம் ஈடுபடாது. அப்போ அதனால் நம்முடைய ஆவி ஆத்மா பொய் சொல்கிறது நிறுத்தணும். அதே மாதிரி உப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட குணம் நம்மளுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், திருடுறது, பொய் சொல்கிறது, அல்லது பொறாமப்படுறது அப்படின்னு அளவுக்கு மேலே நம்மளுக்கு அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால், பொறாமை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எலும்புரிக்கி நோய், அப்புறம் மனுஷனுடைய ஒவ்வொரு இப்படி சின்ன சின்ன கோபம் வந்ததுங்களே நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகும், கோபம் வந்துன்னா ப்ரெஷர் வந்துடும், ப்ரெஷர் வந்துன்னா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க, சிலவங்களுக்கு கோபம் வந்துன்னா காய்ச்சல் வந்துடும். ஆமாம், சிலவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாச்சுன்னீங்களா சாயங்காலமான காய்ச்சல் வந்துடும், சிலவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் வந்து என்னாங்கன்னா கை கால் ஒரு பக்கம் எடுத்துக்கும். அப்படி மனுஷனுடைய மனநிலைமை மாறும்போது சரீரத்தை அதனுடைய பாதிக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பொய், திருட்டு, இந்த மாதிரி பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த காரியங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பினா நம்முடைய ஆவி ஆத்மா மரணத்தை சந்திக்காமல் உயிரோடு இருக்கும். அப்போது செய்ய வேண்டாங்கிறத செய்யாமல் இருக்கிறத விட நாம் என்னென்ன காரியத்தை செஞ்சு இந்த ஆவி ஆத்மாவை காப்பாற்றுனுங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானித்திருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா பிழைக்கவே பிழைக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.